நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும், தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும், சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும், சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும், பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும், பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூல அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மீயரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிலைமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருளம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு பதில் கண்டு அந்த அனுபவம் மூலமாக பல விடயங்களை அறியும் சத்சங்கமாகவோ அமையும். அந்த முறையில் இன்று மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது. ஒன்று வழமை போலவே நேற்று வந்த கேள்வியை நான் பார்க்கவில்லை. அந்த குடும்பத்தினரிடமிருந்து புதன்கிழமை வாசிப்பில் வந்த விடயங்களில் சில கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார்கள். அதைவிட இன்னும் ரெண்டு நண்பர்கள் இன்று காலையில் கேள்வி கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த மூன்று கேள்விகளுக்கும் இன்று பதில் காண்போம். முதலாவது கேள்வி இன்று காலையில் ஒரு நண்பரிடமிருந்து, ஐயா நான் என்னுடைய விடுமுறைக்கு துபாயிலிருந்து இந்தியா சென்றிருந்தேன். அங்கு போனபோது எங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு சென்றிருந்தேன். எங்களுடைய வீட்டிற்கு கிட்ட இருக்கின்றது. சிறு வயதில் இருந்து அங்கு செல்வேன். ஆனால் இந்த முறை போகும்போது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை படித்த பின் நான் முதல் முறை போனேன். அங்கு சென்றவுடன் அங்கே ஒரு முக்கியமான நிகழ்வு அந்த கோவிலில் நடைபெற்றது. பலரும் ஓடி ஓடி தொண்டுகள் செய்து வேலை செய்தார்கள். அதை பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்டவர் மாத்திரம் மற்றவர்களுடன் இயந்து செய்யாது, தான் தான் எல்லாவற்றிற்கும் முதல் என்று செய்து கொண்டிருந்தார். மற்றவர்களை அவர் கணக்கெடுக்கவில்லை. ஆனால் மற்றவர்கள் அவருடன் இயல்பாக செய்தார்கள், செய்ய முயன்றார்கள். ஆனால் அவரிடம் அதை காணவில்லை. ஐயா, என்னுடைய கேள்வி, உலகியலில் இப்படியான முரண்பாடுகள் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன், அனுபவிக்கின்றேன். ஆனால் ஆன்மீகத்தில் இப்படியான விடயம் ஏன் ஏற்படுகின்றது என்பது என்னுடைய கேள்வி. அதாவது ஆன்மீக தொண்டில் அருமையான கேள்வி கேட்டிருக்கின்றீர்கள். உலகியலில் நாங்கள் எங்களுடைய இருந்து கொண்டே இந்த வேற்றுமையை பார்க்கின்றோம். உண்மைதான். ஆன்மீக தொண்டில் ஏன் இவை இடம்பெறுகின்றது என்று கேட்டால் அது ஒவ்வொருவருடைய அந்த ஆன்ம பக்குவத்தை பொறுத்தது. ஏனென்றால் எல்லாம் இறைவனுக்கு செய்யப்படும் தொண்டுதான். ஆனால் அதில் ஒருவர் தான் தான் முதன்மையாக இருந்து செய்ய வேண்டும் என்று தொண்டை எடுத்து செய்து கொண்டிருந்தால் மற்றவர்களுடன் சேர்ந்து செய்யும் போது தன்னுடைய தொண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு செய்தால் அது அவருடைய அறியாமை முழுமையாக நீங்கவில்லை அல்லது சிறிதளவாவது நீங்கவில்லை என்பதை காட்டுகின்றது. அதுதான் சைவ சித்தாந்த விளக்கம். நாங்கள் எல்லோரும் அனாதியிலேயே ஆணவத்துடன் கட்டுப்பட்டிருக்கும் ஆன்மாக்கள். ஆகவே எங்களுடைய நிலைகள் அந்தந்த ஆன்மாக்களின் பக்குவத்திற்கேற்ற பழைய பிறப்புகளுக்கு ஏற்றபடிதான் அமைகின்றது. ஆகவே நாங்கள் எவ்வளவுதான் வாய் மூலம் சொன்னாலும், எவ்வளவுதான் வாயினால் எங்களுக்கு இவையெல்லாம் புரிகின்றதென்று நினைத்தாலும், ஆன்மீக விடயங்கள் எங்களுடைய செயல்களில் அது பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் பாபாஜி மிகவும் அருமையாக சொல்கின்றார். போன புதன்கிழமை வாசிப்பில் கூட அதை சொல்லியிருக்கின்றார். இரண்டிடத்தில் அதை இந்த குடும்பத்தினர் கேட்டிருக்கின்றார்கள். அங்கு கூட நாங்கள் இன்று கேட்ட கேள்விக்குரிய பதிலை சிறிது நேரத்தில் பார்ப்போம். இருப்பினும் இந்த ஆன்ம அறியாமை நிலை, அதாவது அறிவுத்திறன் நிலை, எவ்வளவு தூரம் அந்த ஆன்மாக்கள் எடுத்திருக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் அவர்களுடைய செயல்பாடு அமையும். ஆனால் இங்கு ஒன்று முக்கியமானதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அறிவுத்திறன் குறைந்த நிலையில்தான் தான் அப்படி செய்கின்றேன் என்று தெரிந்து கொண்டு இன்னும் ஆணவ மலத்தில் இருந்து அந்த தொண்டை செய்வாராக இருந்தால் அந்த தொண்டில் அவருக்கும் பயன் ஒன்றும் கிடைக்காது என்பது பாபாஜியின் செய்தியாக இருக்கின்றது பாபாஜியின் புத்தகத்தில். ஆகவே தொண்டாற்றும் போது கூட தன்னலமற்ற தொண்டாற்றுங்கள் என்றுதான் பாபாஜி கூறுகின்றார். ஆகவே அந்த தொண்டுக்கு முதல் அந்த தங்க விதியில் பாபாஜி எதை வைத்தார் என்பது இந்த அன்பருக்கு விளங்க அவருடைய கேள்விக்கு பதிலாக வைக்கின்றேன். அன்பை வைத்துத்தான் தொண்டை வைத்தார். அதற்குரிய காரணம் என்ன? நீங்கள் அன்பில் மிகுந்தவர்களாக வந்து உங்களுடைய அன்பு அருளாக வேண்டும். எல்லா உயிர்களிலும் அந்த அன்பு வரும்போதுதான் அந்த தொண்டு சிறக்கும் என்பதுதான் அதனுடைய பதில். ஆகவே அந்த அன்பென்பதை உங்களுடைய சக தொண்டர்களிடம் உங்களால் வைக்க முடியவில்லை என்றால் நீங்கள் தொண்டில் கீழ்நிலையில் இருக்கின்றீர்கள் என்பது அதற்குரிய பதில். அந்த நிகழ்வில் அவர் பார்த்ததற்குரிய பதில் அப்படியாகவே அமையும். அது நான் சொல்லவில்லை, பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்து அந்த பதிலை கொடுக்கின்றோம். சைவ சித்தாந்தத்திலிருந்து அறிவுத்திறனை பொறுத்ததுதான் அவர்களுடைய செயல் என்ற பதிலையும் கொடுக்கின்றோம். நன்றி. அடுத்த கேள்வி ஒருவர் கேட்டிருந்தார். ஐயா, எங்களுக்கு பாபாஜி குருவாக இருக்கின்றார் எனக்கு தெரிகின்றது. ஆனால் இப்போ சைவ சித்தாந்த அறிவுகளை பெற்றுக்கொண்டு வரும்போது பரம்பொருள்தான் எல்லாம் செய்கின்றான் என்பது புலப்படுகின்றது, விளங்குகின்றது. என்னுடைய கேள்வி பிழையாக இருந்தாலும் நான் அதை உணர்வில் இருந்து கேட்கவில்லை, ஒரு மனக்கேள்வியாக வைக்கின்றேன். ஏனென்றால் நான் அந்த கர்மாவுக்கு ஈடுபட்டு விடக்கூடாது என்னுடைய சத்குருவிடம். என்னுடைய கேள்வி என்னென்றால், இந்த பரம்பொருள்தான் எல்லாம் செய்கின்றார் என்று அறிந்தவுடன் எங்களுக்கு சத்குரு தேவையா? நாங்கள் ஏன் பரம்பொருளிடமே எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கக்கூடாது? அல்லது ஏன் நாங்கள் பரம்பொருளை நோக்கி எங்களுடைய சாதனையை செய்யக்கூடாது? அல்லது பரம்பொருள் எங்களுக்கு எல்லாம் தருகின்றவர் சத்குருவுக்கு மேலே அமைந்திருக்கின்றார். ஆகவே அவருடைய தொடர்பு கிடைத்தபோது என்னத்திற்கு எங்களுக்கும் பரம்பொருளுக்கும் இடையில் இன்னொரு தொடர்பு வேண்டும் என்பதை தயவு செய்து விளக்குங்கள் என்று கேட்கின்றார். அது தன்னுடைய மனநிலை கேள்வியே தவிர உணர்வு மூலம் தான் கேட்கவில்லை. ஏனென்றால் நான் சூட்சுமத்தில் கூட பாபாஜியின் தண்டனையை எடுக்க விரும்பவில்லை என்று அவருடைய கருத்தை கூறியிருக்கின்றார் ஒளிநாடாவது. மிகவும் அற்புதமான கேள்வி. இதற்கு பல விடயங்கள், பல விதத்தில் இதற்கு பதில் காணலாம். முதலாவது விடயம், நாங்கள் ஒரு ஏணிப்படியில் ஏறி ஒரு இறுதி நிலையை அடைய முயற்சிக்கின்றோம். அந்த இறுதி நிலை எங்கிருக்கின்றது என்று கண்டுவிட்டோம் ஏறிக்கொண்டு போகும்போது. ஆகவே அந்த இறுதி நிலையை இப்போது கண்டுவிட்டோம் தானே என்று இதொரு உபமானமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நான் ஏறி வந்த ஏணி தேவையில்லை என்று இடையில் நினைத்திட்டால் என்ன நடக்கும்? உங்களால் அங்கு செல்ல முடியுமா? இல்லை, கீழே விழுந்து விடுவீர்கள். ஆகவே ஏறிய ஏணியை எப்பவும் நீங்கள் மதிக்க வேண்டும், அதனுடன் சேர்ந்து பயணம் செய்ய வேண்டும் என்பது ஒரு உபமானம் இந்த கேள்விக்கு. இரண்டாவது இன்னொரு உபமானத்தின் மூலமும் பார்ப்போம். இறைவன் என்பவன் சொரூப நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வந்துதான் அதன் பிறகு இந்த செயலாற்றல்களை செய்கின்றான் என்று சைவ சித்தாந்தத்தில் படித்து விட்டோம். அவன் தடத்த நிலைக்கு வருவதற்குரிய காரணமே கீழே வந்தால்தான் தான் இப்படியான செயல்பாடுகளை செய்யலாம், தன்னுடைய சொரூப நிலையிலிருந்து செய்ய முடியாது, அது ஒருவருக்கும் எட்டாத நிலை என்பதால் தான் அவன் தடத்த நிலைக்கு வருகின்றான் இறைவன். அது ஒரு படி இறக்கம். அதற்கு பிறகுதான் இந்த குருமார்களை உருவாக்குகின்றான். குருமார்கள் மூலம் இயங்கும் ஆன்மாக்களுக்கு மாத்திரம் குருவை கொடுக்கின்றான். அந்த குரு மூலம் தன்னுடைய இரண்டாவது நிலையான தடத்த நிலையை இவர்கள் எட்டி பிடிக்கட்டும் என்று. ஆனால் நாங்கள் என்ன யோசிக்கின்றோம், உங்களுடைய கேள்வியின்படி அந்த தடத்த நிலையில் இறைவன் வந்து இவ்வளவையும் செய்கின்றார். அந்த தடத்த நிலையில் இறைவன் வந்து இவ்வளவையும் செய்கின்றார். அந்த நிலையில் இருந்துதான் இறைவன் எங்களுக்கு அருள் பாலிக்கின்றார். ஆகவே அந்த தடத்த நிலையில் இருக்கும் இறைவனை நாங்கள் நேராக பிடிக்கலாம் தானே, அதற்கு இடையில் எங்களுக்கு ஒரு குரு தேவையா என்பது இந்த அன்பருடைய கேள்வி. இது இறைவனே அந்த பெரிய நிலையிலிருந்து தடத்த நிலைக்கு வருகின்றார் எங்களுக்கு இந்த செயலாற்றலை செய்வதற்கு. அந்த நிலையில் இருந்தொன்றுதான் குருமார்களை ஒவ்வொரு ஆன்மாக்களுக்கும் தேவையானவற்றிற்கு அவர் கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த குரு நிலை என்பது மிகவும் முக்கியமானது. அதை வைத்து இந்த அன்பர் புரிந்து கொள்ள வேண்டும். குருவை நாங்கள் என்றும் கைவிடக்கூடாது. அதற்குரிய வாக்கியமாகத்தான் அருளாளர்கள் சொல்கின்றார்கள், குரு இல்லாமல் குரு அருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அது அதற்கு பறைசாற்றுகின்றது. இன்னொரு விளக்கம், சைவ சித்தாந்தத்தில் நீங்கள் இதை பார்க்க வேண்டுமாக இருந்தால் உயிர்களுக்கு மூன்று நிலை உண்டு. ஒன்று சகலர், மற்றது பிரளயாகலர், மற்றது விஞ்ஞானகலர். இது அடிப்படை கருத்து. சகலர் என்பது மும்மலங்களும் உள்ளவர் என்று சொல்லப்படுகின்றது. அதற்குரிய இன்னொரு விளக்கம், ஆணவ மலம் முழுமையாக பீடிக்கப்பட்டவர்கள் சகலர். விஞ்ஞானகலர் இரண்டு மலமுடையவர்கள், ஆணவமும் கண்மமும். ஆணவமும் கண்மமும் உடையவர்கள் இருமலத்தார்கள் தான் பிரளயாகலர், இரண்டாவது நிலை. இந்த பிரளயாகலர் ஆணவமும் கண்மமலமும் உடையவர்கள். அதை இன்னொரு விதமாக சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள், ஆணவ மலத்தில் ஒரு பாதியை முடித்தவர்கள், அதாவது பாதி அளவு அந்த ஆணவ மலத்தில் இருந்து விலகினவர்கள் என்றும் அதை கூறலாம் என்று. விஞ்ஞான கலர் என்ற உயர்ந்த நிலையை பார்த்தால் ஆணவ மலம் மட்டும் உள்ளவர்கள், இறுதி நிலை ஆணவ மல வாசனை. அதையும் எவ்வாறு கூறுகின்றார்கள் என்றால், ஆணவ மலம் முழுமையாக அகலப்பெறும் நிலையில் இருப்பவர்கள், கண்மம் மாயை அகன்றவர்கள், ஒரு மலத்தார் என்று கூறுகின்றார்கள். இங்கு இந்த கேள்விக்குரிய பதில் என்னவென்றால், இந்த சகலர் நிலையில் உள்ளவர்களை சைவ சித்தாந்தம் என்ன சொல்கின்றது என்றால், இறைவன் தன்னிடம் தன்னுடைய திட்டப்படி அவர்களுக்கு சச்சிதானந்தம் கொடுப்பதற்கு அவர் குருவாக வந்துதான் அவர்களை சகல நிலையிலிருந்து எடுக்க முடியும் என்பது இறைவனுடைய நிலைப்பாடு. குருவாகத்தான் அவர்களிடம் வருகின்றார் அவர்களை அந்த நிலைக்கு உயர்த்துவதற்கு. பிரளயாகலரில் இருப்பவர்களுக்கு இறைவன் முன்னின்று செய்கின்றார் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அந்த முன்னின்று செய்வதென்றால் என்னென்றால், இந்த பிரளயாகலர் வர்க்கத்தில் இருக்கும் உயிர்கள் எல்லாம் ஊழிக்காலம் என்று சொல்லப்படும் இந்த கணகரண புவனங்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அழிந்து மீண்டும் தோன்றும். அந்த நிலையில் அந்த வர்க்கத்தில் இருப்பவர்கள் விஞ்ஞான கலர்களாக்கப்படுகின்றார்கள், மேலே சுத்த தத்துவத்துக்குள் செல்கின்றார்கள். ஆகவே அந்த நிலையில் இருப்பவர்கள், பிரளயாகலர் நிலையில் இருப்பவருக்கு இறைவன் முன்னின்று இந்த ஞானத்தை கொடுக்கின்றான் என்று சொல்லப்படுகின்றது. விஞ்ஞான கலரில் இருப்பவர்களுக்கு உள் நின்று இந்த ஞானத்தை கொடுக்கின்றான் இறைவன் என்று சொல்லப்படுகின்றது. உள் நின்றென்றால் சூட்சும நிலையில். ஆகவே இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து கூட இந்த அன்பர் விளங்க வேண்டியது, நாங்கள் எல்லோரும் சகலர் வர்க்கத்தினர், எங்களுக்கு இப்படியான ஒரு விடயம் கிடைக்க வேண்டுமென்றால் இறைவன் குருவாக வந்துதான் அதை எங்களுக்கு செய்வானே தவிர தானாகவே நேரடியாக வர முடியாது, வர மாட்டான். இதை வைத்தாவது இந்த அன்பர் புரிந்து கொள்ள வேண்டும். குருவை விட்டு இந்த விடயங்கள் எல்லாம் அறிந்த பின் திருவை பிடித்தால் போதாதா, குரு தேவையா என்பதற்குரிய கேள்வியை இரண்டு உபமானங்கள் மூலமாகவும் இரண்டு அறிவு திறனுக்கு கிடைத்த சைவ சித்தாந்த கிரியா யோக அடிப்படை கருத்து மூலமாகவும் இங்கு விடையாக வைக்கின்றேன். நல்லொரு கேள்வி, எல்லோருக்கும் எழும் கேள்வி. ஏனென்றால் இந்த கேள்வி உண்மையா உயிரில் இருந்து ஒருவருக்கும் அல்லாது, மனதில் இருந்து தான் எழும். அது எங்களுடைய குணம், உயிரின் குணம். ஏனென்றால் எங்கேயாவது எட்டாத பொருள் ஒன்று கிடைக்குதென்று அறிந்த உடனே அதை பற்றி மேலும் சிந்திக்காது அதை பற்றி விட வேண்டும் என்ற ஒரு ஆர்வம், அதுதான். ஆனால் எங்கு சென்றாலும் உயிர் தனியாக செயல்பட முடியாதென்று சைவ சித்தாந்த இறுதி கருத்து சொல்கின்றது. உயிரின் ஒரு இயல்பு, என்றுமே தனியாக இயங்க முடியாது. அதற்கு குருவரலோ திருவரலோ நிச்சயமாக தேவை. அது இருந்தால்தான் உயிரால் இயங்க முடியும் என்பதை மறக்கக்கூடாது. ஆனால் இந்த விடயத்தில் நாங்கள் சகடர் பக்கத்தில் இருப்பதால் எங்களுக்கு திருவை நேரடியாக அடைய முடியாது, குரு மூலம்தான் அடைய முடியும். ஆகவே கிரியா சாதகர்கள் எல்லோரும் இந்த சத்குரு கிரியா பாபாஜியை நாங்கள் குருவாக பெற்றதும் எங்களுடைய நிலை இப்போது சாதனையிலும் அறிவு திறனிலும் உயர்ந்து கொண்டு செல்வதை நாங்கள் அவதானிக்கின்றோம் எல்லோரும். இதெல்லாம் எங்களுக்கு நிச்சயமாக தேவை. ஆகவே அவற்றை விட்டுவிட்டு திருவை நேரடியாக நீங்கள் பெற்ற முடியாது என்பது எங்களுடைய கேள்விக்குரிய பதில். ஆகவே இந்த ரெண்டு கேள்விகளுக்கும் இன்று பதில் கண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த குடும்பத்தினருடைய கேள்வி. போன சத்சங்கத்தில் வாசித்த மூன்று பக்கங்களில் சில இடங்களை அவர்கள் தொடுகின்றார்கள். அவற்றை சேர்ந்து பார்ப்போம். முதலாவது தொடுகின்றார்கள், உலக பொதுத்தன்மை பொதுமையும் இறைவனிடம் தாய் சேய் உறவும் அவசியம் தேவை என்கின்றார் பாபாஜி. இன்றைக்கு வந்த கேள்விகளுக்கெல்லாம் இவற்றை நீங்கள் இணைத்து பாருங்கள். உலக பொதுத்தன்மையும் தாய் சேய் உறவும், உலக பொதுத்தன்மையும் இன்று வந்த முதலாவது கேள்விக்கு பதிலாக அமையும். ஏனென்றால் நாங்கள் தொண்டை செய்யும் போது எல்லோரையும் தொண்டு செய்பவர்களை எங்களைப் போல் நோக்கி அவர்களையும் இணைத்து அல்லது அவர்களுக்கும் இயந்தபடி தொண்டு செய்வது சிறப்பு. நாங்கள் தான் செய்வோம், நாங்கள் தான் செய்வோம் என்று அந்த குலதெய்வ கோயிலில் நடந்த நிகழ்வுக்கு இது ஒரு உதாரணம். இரண்டாவது, இறைவனிடம் தாய் சேய் உறவு கொள்ளும்படி பாபாஜி அடிக்கடி கூறுகின்றார் ஒவ்வொரு அத்தியாயத்திலும். அதன் அர்த்தம் என்ன? இந்த உலகத்தில் நாங்கள் உலகியலில் நாங்கள் இருக்கும் போது எங்களுடைய முதல் அன்பு எங்களுக்கு கிடைப்பது தாயிடமிருந்து. அந்த தாய் அன்பு என்றது மிகவும் ஸ்ட்ராங் என்று சொல்வோம், வலிமையான அன்பு. ஆகவே அந்த அன்பில் இருந்துதான் இறை அன்பையும் பாபாஜி வளர்க்கச் சொல்கின்றார் என்பது அதன் கருத்து. அதற்கு பிறகு அருமையாக அன்று புதன்கிழமை நடந்த கேள்விக்கும் சாரி சத்சங்கத்துக்கும் இன்றையான் கேள்விக்கும் நீங்கள் இயைவை பாருங்கள். எவ்வாறு பாபாஜி இந்த சத்சங்கத்தை நடத்துகின்றார் என்று அடுத்த சொல்லி இந்த அன்பர்கள் கேட்பது, உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, விருப்பு வெறுப்பு ஆகியவை வேறறுக்கப்பட வேண்டும் என்கின்றார் பாபாஜி. இந்த குலதெய்வ கோயிலில் இருந்து வந்த கேள்விக்கு இந்த நான்கு சொற்களும் மிகவும் பொருத்தமானவை. ஏனென்றால் நாங்கள் வாயளவில் அடுத்த வசனத்தை சொல்கின்றார் பாருங்கள், இங்கு எவ்வளவு அருமை இந்த சத்சங்கம் அவ்வாறு தொடர்பு படுகின்றது என்று. வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் போதாது, இந்த உலக பொதுமை மற்ற சிறப்புகளோடு அடையப்பட்டால் ஆச்சரியப்படத்தக்க மௌன சக்தி எங்கும் பெறவும் என்று வந்த கேள்விகளுக்குரிய பதில் சூட்சுமமாக கொடுக்கப்படுகின்றது பாபாஜியின் புத்தகத்தில். அதாவது உலக பொதுத்தன்மை தேவை, வேற்றுமை ஒற்றுமை சாரி இரண்டையும் தாழ்வு மனப்பான்மை உயர்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது, விருப்பு வெறுப்புகள் இருக்கக்கூடாது, அது வேறறுக்கப்பட வேண்டும். உலக பொதுமை தேவை, அதாவது எல்லோரையும் நாங்கள் ஒன்றாக அன்பாக நேசிக்க வேண்டும். இவையெல்லாம் நேசித்தால் உங்களுடைய சாதனைக்கு தேவையான மௌனம் உங்களுக்கு கைகூடும் என்று பாபாஜி சொல்கின்றார். மௌன சக்தி எங்கும் பரவும். ஆகவே இந்த சாதனையில் எங்களுக்கு வெற்றி கிட்டவில்லையே என்று பலருடைய ஆதங்க கேள்விகள் உண்டு. சில சமயங்களில் பாருங்கள் எவ்வாறு இந்த வெற்றியை ஈட்டலாம். அன்பு, தொண்டு இந்த ரெண்டும் மிகவும் முக்கியமானது. ஒழுங்கு நிறைப்படி முக்கியமானது. அன்பு அருளாக வேண்டும், தொண்டு தன்னலமற்ற தொண்டாக வேண்டும் என்று பாபாஜி கூறுகின்றார். ஆகவே நான் அன்பு காட்டுகின்றேன், தொண்டு செய்கின்றேன் என்று வாய்ப்பேச்சால் அந்த இடத்தில் நின்று விடாது. அந்த அன்பை உலகப் பொது அன்பாக்க வேண்டும். எல்லா உயிர்களிடமும் தொண்டை தன்னலமற்ற தொண்டாக்க வேண்டும். அந்த தன்னலமற்ற தொண்டைத்தான் இந்த குலதெய்வ கோயிலில் அவர்கள் செய்திருந்தால் அந்த கேள்விக்கு அங்கு இடமில்லை. அதைத்தான் கிரியா சாதகர்களாகிய நாங்களும் எங்களுடைய தொண்டில் கடைபிடிக்க வேண்டும் என்பது பாபாஜியின் செய்தி. அடுத்ததாக பாபாஜி என்ன சொல்கின்றார் என்று இவர்கள் தந்திருக்கின்றார்கள் என்றால், மனித சக்தியை விட ஆன்மீக சக்தி அதிகம் ஆற்றல் மிக்கது. ஆன்மீகம் தெய்வீகத்திடமிருந்து வலிமை பெறுகின்றது என்ற சொல்லுக்கு பொருள் கேட்கின்றார்கள். அது ஒரு உலக கருத்துப்படியே அதனுடைய பொருள் விளங்கும். என்றாலும் அவர்கள் கேட்டபடியால் அதை மீண்டும் வாசிக்கின்றேன். மனித சக்தியை விட ஆன்மீக சக்திக்கு அதிக ஆற்றல் உண்டு. இதை சைவ சித்தாந்தத்தில் பார்க்க போனால் இறைபணி, அது சுருக்கமான பதில். அதாவது எல்லாவற்றையும் இயக்குபவன் இறைவன் என்பதை இந்த ஒரு சொல்லில் பாபாஜி கொடுக்கின்றார். அதாவது நான் எனது என்று எங்களுடைய மனித சக்தியை நாங்கள் நம்பி வாழுகின்றோம். ஆனால் ஒரு நிலையில் அது பொய் என்பது எல்லோருக்கும் புரிய வரும். அந்த நிலையில் தான் தெரியும் எல்லாவற்றையும் இறக்குபவன் இறைவன். ஆகவே இந்த சொல்லு அதை பிரதிபலிக்கின்றது. அதாவது மனித சக்தியை விட ஆன்மீக சக்தி என்றால் இறை சக்தி அதிக ஆற்றல் மிக்கது. அதற்கடுத்த வசனம், ஆன்மீகம் தெய்வீகத்திடமிருந்து வலிமை பெறுகின்றது. அதற்குரிய பதிலை பாபாஜி அங்கு மீண்டும் கொடுக்கின்றார். ஏன் இந்த ஆன்மீக சக்தி மனித சக்தியை விட வலிமை கூடியதென்றால், இந்த ஆன்மீகம் பெறும் சக்தி இறை சக்தி. ஆகவேதான் ஆன்மீக சக்திக்கு வலிமை கூட என்று பாபாஜி அதை விளங்கப்படுத்தியே இருக்கின்றார். ஓரளவு புரியக்கூடிய நிறை. அடுத்த இன்னொரு இடத்தில் சொல்கின்றார் என்று இவர்கள் கேட்கின்றார்கள். எஜமானர் ஆவதற்கு முன் வேலக்காரனாக வேண்டும். கிரியா, பாபாஜியோடு உறவு கொள்ளுங்கள். இதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. அவருடன் உறவு கொள்வதற்கு அவரிடம் உண்மையாக பணி செய்யுங்கள். அவர் உங்களை தெய்வீக சக்திக்கு அழைத்துச் செல்வார். எவ்வளவு அருமையான விடயம். அதாவது அவரிடம் பக்தி செய்யுங்கள் என்றும் சொல்லவில்லை பாபாஜி. அவரிடம் உண்மையாக பக்தி செய்யுங்கள். அந்த உண்மை என்ற சொல்லு மீண்டும் பிரதிபலிக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையாக இருக்க பழகி கொண்டு வந்தால்தான் அவரிடம் இருக்கும் பக்தியும் உண்மையாக இருக்கும். அதை மறந்து விடாதீர்கள் என்பது அந்த செய்தி. அதற்கடுத்ததாக இன்னொரு அருமையான வசனத்தை சூட்சுமமாக சொல்கின்றார். அது உங்களுக்கு பார்வையை வழங்கும். அதன் பின் ஆத்மா, குரு, கடவுள் ஆகியவற்றின் மூலம் எல்லையற்ற சக்தியை பெருக்கும். எவ்வளவு அருமை. அது என்ன பார்வை என்று கேட்கின்றார்கள் இந்த குடும்பத்தினர். அது உங்களுக்கு பார்வையை வழங்கும் என்றால் என்ன ஐயா, எங்களுக்கு பார்வை தெரிகின்றது தானே கண்ணால் என்று. அந்த பார்வை புறப்பார்வை என்று நேற்றோ அது பழைய சத்சங்கத்தில் ஒருவரிடம் பார்த்தோம். அகம்புறத்தை பற்றி பேசினோம். ஆகவே அது புறப்பார்வை. ஆனால் பாபாஜி சொல்லும் பார்வை இங்கே அகப்பார்வை என்பதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த வழி நின்றால் உங்களுடைய அகப்பார்வை கூடினால் நீங்கள் அகத்தை நோக்கி செல்கின்றீர்கள். அதனால் அதன் செய்து கொண்டிருக்கும் போது அடுத்த வசனத்தை சொல்கின்றார். அதன் பின் ஆத்மா, குரு, கடவுள் ஆகியவற்றின் மூலம் எல்லையற்ற சக்தியை பெறலாம். அது பிரபஞ்ச சக்தி என்று எல்லோருக்கும் தெரியும். அதை மிகவும் அருமையாக சொல்கின்றார்கள். அதை விட திரும்பவும் எங்களை சாடுகின்றார் பாபாஜி. நீங்கள் வெறும் பேச்சோடு நிற்பவர்கள் உங்களிடம் நின்றால் நிற்பவர்கள் உங்களிடம் உந்துதல் இல்லை, பக்குவம் இல்லை என்று பொருள் என்றும் எங்களை சாடுகின்றார். அதாவது வாயால் மாத்திரம் சொல்லிவிட்டு அதை செயல்படுத்தாவிட்டால் உங்களுக்கு அந்த உந்துதலும் இல்லை, உங்களுக்கு அந்த பக்குவமும் கிடைக்கவில்லை என்பதை மறைமுகமாக பாபாஜி எங்களுக்கு சொல்லிவிட்டார். எங்களுடைய நிலையை மிகவும் அருமை. அதை விட இன்னும் ரெண்டு செய்திகள் கேட்கின்றார்கள். ஆழ்ந்து தியானியுங்கள், அப்போது இவ்வுலகம் சோகம் நிறைந்தது என்பது புரியும். அது சொல்லளவில் விளங்குது ஐயா. ஆழ்ந்து தியானிக்கும் போது சோகம் நிறைந்ததென்று தெரியும் என்று அது மிகவும் ஒரு சொல்லு, கொஞ்சம் விளங்குவதற்கு கடினமாக இருக்கின்றது. ஆழ்ந்து தியானித்தால் எங்களுக்கு பரமானந்தம் தெரியும், அல்லது அந்த நிலையை நோக்கி போவது தெரியும் என்பது உண்மை. இங்கு பாபாஜி சொல்லும் சோகம் நிறைந்தது என்பது எவ்வாறு அது பொருந்தும் என்பதே இந்த குடும்பத்தினரின் கேள்வி, மிகவும் முக்கியமான கேள்வி. இந்த ஆனந்தத்தை நாங்கள் அடைவதற்கு இந்த துன்பமும் சோகமும் தான் எங்களுடைய படிக்கட்டுகள் என்று பாபாஜி இதற்கு முன் ஒரு அத்தியாயத்தில் கூறியிருக்கின்றார். அதை ஏன் அங்கு அப்படி கூறினார்? இன்பம் ஆனந்தத்திற் கொண்டே விழுந்தானே என்று சொல்லலாம் தானே. இன்பத்தின் வரவிலக்கணம் என்ன சைவ சித்தாந்தத்தில்? சிற்றின்பம், பொய் இன்பம், உலகியல் இன்பம். ஆகவே அந்த இன்பம் ஒரு நாளும் எங்களை பரமானந்தத்தில் சேர்க்க முடியாது. எது சேர்க்கும்? துன்பமும் துக்கமும் தான் எங்களை அந்த நிலைக்கு எங்களை அங்கு சேர்க்கும். ஏன்? இந்த துன்பங்கள், இந்த கஷ்டங்கள் தான் எங்களுக்கு அனுபவத்தை தரும். அந்த அனுபவம் தான் எங்களை அறிவுத்திறனை வெகு விரைவாக உயர்த்தும். அந்த அறிவுத்திறன் மூலம் தான் நாங்கள் அந்த ஆனந்தத்தை அடையலாம் என்பது சூட்சுமமாக பாபாஜி கூறுகின்றார் என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. பேராசிரியர் சொன்ன கருத்து இங்கு மிகவும் பொருந்துகின்றது. அடுத்தது இன்னொன்று சொல்கின்றார். தொண்டும் தியாகமும் புதுச்சூழலில் அவசியம் தேவை. தெய்வீக ஞானத்தை விட, பக்தியை விட அது உயர்ந்ததென்று சொல்கின்றார். இது என்ன ஐயா கருத்து? தொண்டும் தியாகமும் புதுச்சூழலில் தேவை, ஆனால் அது ஞானத்தை விட பக்தியை விட உயர்ந்தது என்று சொல்கின்றார். இதன் கருத்து என்ன என்று கேட்கின்றார்கள். நிச்சயமாக உயர்ந்தது. இதை நாங்கள் பாபாஜியின் தங்க விதிகளை பற்றியே பார்ப்போம். நாங்கள் அன்பு செய்து அன்பு அருளாகி, தொண்டு செய்து தொண்டு தன்னலமற்ற தொண்டாகி, அதன் பின் பக்தி வருகின்றது அந்த வரியில், அதன் பின் தான் சரணாகதி. ஆகவே நாங்கள் கீழிருந்து மேல் பார்த்து சரணாகதி தானே அதி உயர்ந்த நிலை என்று நினைக்கின்றோம். இது உலகியல் நிலை. ஆகவே சரியான முறையில் அகக்கண்ணோடு பார்த்தால் எது இங்கு மிகச்சிறந்தது, உயர்ந்தது என்று பார்த்தால் அன்புதான். ஏனென்றால் நாங்கள் அன்பில் சிறக்க முடியாமல், தொண்டில் சிறக்க முடியாமல், பக்தியும் ஞானமும் தெரிந்து பேச்சளவிலோ கேட்டலவிலோ தெரிந்து வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த பேரானந்தத்தை அடையலாமா என்றால் இல்லை. ஆகவேதான் அது முதல் அன்பர் கேட்ட கேள்விக்கும் அந்த ஏணி என்ற படிக்கட்டை நாங்கள் மறந்து விடுவோமாக, குருவை மறந்து விடுவோமாக. திருவில்லை, திருவை பற்றி தெரிந்திருக்கலாம், அந்த கருத்துக்கள் புரிந்திருக்கலாம், ஆழமான விடயங்கள் தெரிந்திருக்கலாம். அதை வைத்துக்கொண்டு ஒரு போதும் நாங்கள் ஆனந்தத்தை அடைய முடியாது, சச்சிதானந்தத்தை. ஆகவே இன்னொரு இடத்திலும் பாபாஜி இங்கு சூட்சுமமாக இந்த கருத்து மூலம் கொடுக்கின்றார். இது மிகவும் புரிய வேண்டும். என்னையா, நான் தொண்டு செய்கின்றேன் அல்லது தியாகம் செய்கின்றேன் என்றால் அன்பு செய்கின்றேன், அதை விட அந்த தொண்டும் அன்பும் ஞானத்தையும் பக்தியையும் விட சிறந்தது என்கின்றாரே பாபாஜி. இது என்ன விடயம்? அன்பும் தொண்டும் செய்து முடித்து அதுக்கு பின்தானே பக்தியும் ஞானமும். ஆகவே இதில் எது உயர்ந்தது என்று பார்க்கும்போது ஞானமும் தியானமும் ஞானமும் பக்தியும் தானே உயர்ந்ததாக இருக்க முடியும். மூன்றாவது நிலையும் நாலாவது நிலையும் ஏன் பாபாஜி அன்பையும் தொண்டையும் உயரிய நிலை என்று சொல்கின்றார் என்றால், அதுதான் நீங்கள் அறிவுத்திறன் வளர்ந்து கொண்டு போகும் போது உங்களால் அறியக்கூடிய ஒரு விடயமாக அமையும். உங்களுடைய அன்பும் தொண்டும் நன்ற நிலையில் அருளாகவும் தன்னலமற்ற தொண்டாகவும் இருந்தால்தான் உங்களுக்கு பக்தியும் ஞானமும். அதற்கு முதல் உங்களுக்கு ஏதாவது பக்தி ஞானத்தை பற்றி தெரிந்துவிடும் என்றால் அது மனதளவில் தெரிவதே தவிர உயிர் அளவில் இல்லை என்பது பாபாஜியின் ரகசிய செய்தி இங்கு. அதை விட சொல்கின்றார், இன்று மக்களுக்கு தேவை துயரங்களில் இருந்து விடுதலை. கடவுளது கையில் கருவியாக மாற முயலும் ஆன்மீக சாதகன் குருவிடம் முழுவதும் சரண் புகுந்து பலவித அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டும். சோதனை தோல்வி ஆகியவை அவனுக்கு ஞானத்தையும் வலிமையையும் தரும். முன்னேற்றம் இல்லாது மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தை சுற்றி வருவது போல பல முறை தோன்றும் எல்லா முயற்சியும் அனுபவமும் வீணாகி விடுமோ என்ற ஐயம் எழலாம். பிரமிட்டை பற்றி எழும் வளையங்களைப் போன்றவை இவை. சாதகன் வெல்லலாம் அல்லது தோற்கலாம். மாற்றங்கள் விதிப்படியே நடக்கும். ஆனால் சத்குருவின் அருளை விடாது பற்றி நிற்பவன் மேலும் மேலும் பிரமிட்டைப் போல் உயர்வான். எவ்வளவு அருமையாக தருகின்றார் ஒரு பந்தியில். அதை இந்த குடும்பத்தினர் வாசித்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவருடைய அறிவு திறனுக்குத்தான் இது விளங்கும். இது முழுமையாகவே கொடுக்கப்படுகின்றது பாபாஜியால். அதாவது அவருக்கு கருவியாக இருந்து நாங்கள் செயலாற்ற வேண்டும், தொண்டாற்ற வேண்டும் என்கின்றார். அது ஆன்மீக ஆன்மீக சாதகன் குருவிடம் முழுவதும் சரண் புகுந்து பலவித அனுபவங்களை கடந்து செல்ல வேண்டும் என்கின்றார். எவ்வளவு அருமை! இந்த முதல் அன்பர் முதல் இருவர் கேட்ட கேள்விக்குரிய பதில் இங்கு கொட்டுகின்றது. ஏன் நாங்கள் எங்களுக்கு குரு தேவை, நாங்கள் பெரம்பொருளாய் நேரடியாகவே சந்திக்க முடியாதா, அவரிடம் நேரடியாகவே அன்பு கொள்ள முடியாதா என்றால் நிச்சயமாக இல்லை. நாங்கள் சகல வர்க்கத்தினர். குரு மூலமாகத்தான் இறைவனங்களை தொடுவாரே தவிர அவரை நாங்கள் தொடவும் முடியாது, அவர் எங்களையும் தொடப்போவதில்லை. அதுதான் அந்த படிநிலை. அதை மறந்து விடாதீர்கள். அதை விட இங்கு திரும்பவும் இதைய சொல்கின்றார். சோதனை தோல்வி என்பவை அவனுக்கு ஞானத்தையும் வலிமையையும் தரும். அப்போ இந்த தோல்வியும் சோதனைகளும் தான் எங்களுடைய அறிவுத்திறனின் படிக்கட்டுகளாக இருக்கின்றது. ஏனென்றால் அதன் மூலம் அனுபவம் எடுத்துத்தான் நாங்கள் அதை அறியலாமே தவிர, கேட்டல் அறிவு மூலம் அறிந்துவிட்டு எங்களுக்கு புரிந்து விட்டது என்று நினைப்போமாக இருந்தால் அது மனதளவு. கேட்டலில்தான் அறிய வேண்டும். ஆனால் எங்களுக்கு பாபாஜியின் கிரியா யோகம் கிடைத்திருப்பதால் அதை செயல் முறையில் நாங்கள் சாதனை செய்து அதை நாங்கள் எல்லோரும் உணரலாம். அந்த நிலையில் வாழ்க்கையை மேம்படுத்தலாம், சாதனையை மேம்படுத்தலாம். இறைவனின் திருவடியில் பதிஞானத்துக்காக பாபாஜி கொண்டு போய் சேர்ப்பார் என்ற உண்மையை உணரலாம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்களை இப்போது கூட்டிச் செல்கின்றேன். கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றார்கள். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பெறும் பொருளுக்கும். உங்கிரிய பாபாஜி இப்போது இறைவனை அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கம் பழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் கூடிய கேள்வி பதிலளக்கூடிய சத்சங்கமாக அமைந்தது. அதில் முதலாவதாக குலதெய்வ கோயிலில் நடைபெறும் கருத்துக்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களுடன் புழக்கங்கள் தரப்பட்டது. அதில் உலகியல் முரண்பாடுகள் தாண்டி ஆன்மீக முரண்பாடுகள் ஏற்படுவதற்குரிய காரணம் பற்றிய விளக்கம் அவருடைய அறியாமையை காட்டுவதாக அமையும் என்பது சுருக்கமாக கூறப்பட்டது. அதை உள்வாங்கினோம். அடுத்து பாபாஜி குருவாக இருக்கின்றார், ஆனால் பரம்பொருள் தான் எல்லாவற்றையும் செய்தால் ஏன் எங்களுக்கு குரு தேவை என்பதற்கும் ரெண்டு உபமானங்கள் மூலம் அதற்குரிய பதில் தப்பாக விளக்கப்பட்டது. அதில் ஒன்று ஏணி உபமானம் கொண்டு விளக்கப்பட்டது, மற்றதும் இன்னொரு உபமானம் மூலம் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்து குருநிலை மிகவும் முக்கியமானது. குருவரல் இல்லாமல் சிறுவரல் இல்லை என்பது தெளிவாக அதன் மூலம் அறியக்கூடியதாக இருந்தது. அடுத்ததாக உலக பொதுத்தன்மை தாய் சேய் உலகை பற்றிய இதற்கு உரிய விளக்கம் தரப்பட்டது. இறைவனிடம் தாய் சேய் உறவு கொள்ளும்படி பாபாஜி கூறுகின்றார் என்ற கருத்துக்குரிய விளக்கம் கூறப்பட்டது. உள்வாங்கினோம். உயர்வு மனப்பான்மை தாழ்வு மனப்பான்மை அகற்றப்பட வேண்டும் என்ற கருத்துக்குரிய விளக்கங்களும் கூறப்பட்டது, உள்வாங்கக்கூடியதாக இருந்தது. அடுத்து அன்பு தொன்பு, அன்பு தொண்டு பற்றி, அதாவது அன்பு வரலாக வேண்டும், தொண்டு தன்னடமற்றமாக தன்னடமற்ற தொண்டாக அமைய வேண்டும் என்ற கருத்துக்கள் கூறப்பட்டது, உள்வாங்கினோம். ஆன்மீக சக்தி மனித சக்தியை விட ஆற்றல் மிக்கது என்பதற்குரிய விளக்கமும், ஆன்மீக சக்தியானது இறை சக்தியால் ஆன என்பதற்குரிய கருத்துக்கள் சுருக்கமாக கூறப்பட்டதை உள்வாங்கினோம். அடுத்து இறை சக்தியானது அது உங்கள் அகப்பார்வையோடு சம்பந்தப்பட்ட என்பதும், அகப்பார்வையின் சிறப்பு பற்றிய விளக்கம் தெளிவாக கூறப்பட்டதை உள்வாங்கினோம். ஆழ்ந்து தியானிக்கும் போது துன்பமும் சோகமும் சோகமும் படிக்கட்டாக அமைவது என்பது விளக்கம் கூறப்பட்டது. இறுதியாக அன்பு தொண்டு ஞானம் பக்தியை விட உயர்ந்தது என்பதற்கு பாபாஜியின் தங்க விதிகளின் மூலம் விளக்கப்பட்டதை உள்வாங்கினோம். இறுதியாக துயரங்களிலிருந்து விடுதலை பற்றிக்குரிய விளக்கம், குருவிடம் சரணடைந்து அதற்குரிய பதிலை புரிந்து கொள்ள முடியும் என விளக்கப்பட்டது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் கூறப்பட்ட பலவிதமான முக்கியமான கருத்துக்களை நாங்கள் மீட்டர் மூலம் உள்வாங்கினாலும், இந்த காணொளியை கேட்டு மீண்டும் மீண்டும் அதனுடைய பூர்ண தெளிவை பெற்று சாதனைகளை கூட்டிக் கொள்வோம். நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம.
நன்றி இரவனையா, மிகவும் அருமையாக அதை சுருக்கமாக தொகுத்திருக்கின்றீர்கள். மிகவும் அருமை. நேற்று ஓய்வில் இருந்த காரணமோ என்னவோ தெரியவில்லை, மிகவும் அருமையாக அதை தொகுத்திருக்கின்றீர்கள். சுருக்கமாக நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது சாரி உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபா ஆகி நமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
இந்த சத்சங்கம் வழக்கம் போல் பாபாஜியுடைய கருணையால் மாணவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியான முறையில அற்புதமான முறையில பாபாஜி இந்த கருத்துக்களை கொண்டு வந்து கொடுத்திருக்கார். அதுதான் சிறப்பான கருத்து, அதுதான் சைவ சித்தாந்தத்திலையும் சொல்லப்படுது, கிரியா யோகத்திலையும் சொல்லப்படுது. உலக அனுபவத்திலையும் நம்ம பெறக்கூடிய அனுபவமும் அப்படிதான் இருக்கும், அதுல ஒண்ணும் மாற்று கருத்து இருக்காது. அந்த வகையில சத்சங்கம் நல்ல சிறப்பான முறையில கேட்ட கேள்விக்கெல்லாம் பாபாஜி சத்சங்கம் மூலியமா உங்களுக்கு தக்க பதில கொடுத்திருக்கார். அதை வச்சு உங்களுடைய அறிவு திறனை பெருக்கிக்க வேண்டிதான். ஒரு வழிகாட்டி. அதே மாதிரி குரு இல்லாத இறைவனை அடையிறதுன்றது மிக மிக இல்லாத அளவுக்கு இருக்காது. இறைவனே நேரடியா வரணும்னா நாம அந்த தகுதி பெற்றுக்கணும், அது சாத்தியம் கம்மி. அதனால நமக்கு ஏதோ ஒரு குரு வேணும், அது வினைக்கு இட அமையிட்டு அதன்படி நம்ம முன்னேறுவோம்ன்றதுதான் எல்லாருடைய அருளாளர்கள் அந்த வார்த்தையை ரொம்ப தீவிரமா சொல்றாங்க. நமக்கு அதுக்கு பாபாஜி நல்ல ஒரு குரு கிடைச்சிருக்காரு. அந்த நல்ல ஒரு குருவால தான் இன்னைக்கு கிரியா யோகமும் போயிட்டு இருக்கோம். சைவ சித்தாந்த அடிப்படை பற்றி கேட்டு நம்ம தெளிவுபட்டு நம்ம பயணிக்கிறோம். அதுவே நம்ம அந்த குருவுக்கும் குருவுடைய தொண்டு எவ்வளவு பெருசுன்றது இதுலயே நமக்கு புரியும். நாமளா அதை தேடி போயிடல, அவருடைய கருணையாலதான் இதெல்லாம் நடக்க முடியும்ன்றது அல்லாஹ்வால சொல்லியிருக்காங்க. அந்த வகையில சத்தங்க நல்லா சிறப்பாக அமைஞ்சிருச்சு.
மிகவும் அருமையாக சொன்னீர்கள் கார்த்திகேயா, மிகவும் அருமை அருமை அருமை. அதில் இன்னொரு விடயத்தையும் சத்சங்கத்தில் சொன்ன விடயத்தை இங்கு சுருக்கமாக கூறிவிடுகின்றேன். ஒருவரும் நினைக்க கூடாது இறைவன் வந்து உங்களை ஆட்கொள்ள மாட்டார் என்று நினைத்து விடக்கூடாது. எங்களுக்கு மூன்று வர்க்கம் இருக்கின்றது என்று சைவ சித்தாந்தம் சொல்லியதை சொல்லியிருந்தேன். சகல வர்க்கம், பிரளயா கலர் வர்க்கம், விஞ்ஞான கலர் வர்க்கம். சகல வர்க்கம் என்று மூன்று மலத்திலும் இருக்கும் போது குருவால் தான் அவர் எங்களை தன்னிடம் எடுப்பாரே தவிர அவர் வரப்போவதில்லை. ஆனால் நாங்கள் பிரளயா கலர் வர்க்கத்துக்கு சென்று விட்டோம் என்றால் அந்த இடத்தில் அவர் முன் வந்து முன் நின்று எங்களை ஆட்கொள்ளுகின்றார் என்றும் சைவ சித்தாந்தம் சொல்லி தந்திருக்கின்றது பேராசிரியர்கள் மூலம். அதாவது அந்த இடத்தில் தான் இந்த ஊழிக்காலம் வரும்போது இறைவன் முன்னின்று எங்களை ஆட்கொள்வார் என்று. அந்த நேரம் குரு இருக்க மாட்டார், ஏனென்றால் மாயா மதத்தை கடந்து விட்டோம். அதற்கு அடுத்த உயரிய நிலைதான் விஞ்ஞான கலர். அப்படியானவர்களுக்கு குரு வரவே தேவையில்லை. அவர்கள் அந்த விஞ்ஞான கலர் வர்க்கத்தில் இருக்கும் ஆன்மாக்களுக்குள் நின்று அவர் அந்த பதிஞானத்தை கொடுப்பார் என்பது அதனுடைய கருத்து. ஆகவே குரு இறைவன் உறங்க மாட்டார் என்பது இல்லை, அதை மிகவும் சொல்லி இருக்கின்றேன். சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து மூலம் அவர் இறங்குகின்றார் சொல்வத்தில் இருந்து தரத்தலுக்கும், தரத்த நிலையில் இருந்து குருமார்கள் மூலமாகவும். அதை இன்று பாபாஜியின் புத்தகத்தில் கூட நாங்கள் இந்த வழி நின்றோம் என்றால் இந்த அன்பு தொண்டு வழி, அவர் அந்த மூன்று நிலையையும் கொடுத்திருக்கின்றார், ஆன்மா குரு கடவுள். எவ்வளவு அற்புதம்! கேட்டும் கேள்வி கேட்க கேள்விகளுக்கு பாபாஜியின் புத்தக வாசிப்பிலும் அங்கு பதில் உண்டு. அவற்றை நான் சிறப்பாக நோக்கினேன் என்று ஆனந்தப்பட்டேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ நமோ சிவா.